உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
நூத்துக்கு நூறு. வணக்கம் நண்பர்களே, என்ன இது நூத்துக்கு நூறு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது பரீட்சைக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்கும் இந்த நூத்துக்கு நூறு நிறைய விதத்துல நமக்கு உதவி புரியும். சரி, இந்த நூத்துக்கு நூறு எதை பத்தி அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரு பயிரை பற்றி முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இதுதான் நூத்துக்கு நூறு. அந்த வரிசையில் இன்னைக்கு இடம்பெற இருப்பது நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றிய செய்திகளாகும். இந்த நிலக்கடலை பற்றிய நூத்துக்கு நூறு விஷயங்களை தருகிறார் டாக்டர் ஆர். விஜயராகவன் அவர்கள்.
இப்போ இந்த நிலக்கடலையில் பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். நிலக்கடலை தாக்கும் பூச்சிகளை நான்கு வகைப்படுத்தலாம். இலைகளை தாக்கும் பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகள், வேர்ப்புழுக்கள், சேமிப்பு கிடங்கு பூச்சிகள். இந்த இலைகளை தாக்கும் பூச்சிகள், பல வகைப்பட்ட இலைகளை தாக்கும் கம்பளி பூச்சிகள் காணப்பட்டாலும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை சிலவை. இவற்றுள் பல நிலக்கடலை தவிர மற்ற பல பயிர்களையும் பரவலாக தாக்குகின்றன. பொதுவாக நிலக்கடலை ஓரளவு இலைகளை இழந்தாலும் சமாளித்து விளைச்சல் தரவல்லது. இப்பூச்சிகள் இயற்கையிலேயே கட்டுப்பாட்டுக்குள், இவற்றை கொன்று உண்ணும் பூச்சிகள், பறவைகள் அல்லது நோய்கள் போன்ற காரணங்களினால் இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகித்தால் இவற்றின் எண்ணிக்கை பெருகி பயிர் சேதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலக்கடலை சுருள் பூச்சி இந்தியாவிலும், குறிப்பாக தென் மாநிலங்களிலும், ஆசியாவின் மற்ற பல பகுதிகளிலும் நிலக்கடலை சேதப்படுத்தும் முக்கியமான பூச்சிகளில் ஒன்று நிலக்கடலை சுருள் பூச்சி அல்லது சுண்டப்புழு. இந்த நிலக்கடலை சுருள் பூச்சி நிலக்கடலை மட்டுமல்லாமல் சோயாமச்சை போன்ற வேறு சில பயிர்களையும் தாக்குகின்றது. வளர்ந்த பழுப்பு நிற பூச்சிகள் 6 மில்லிமீட்டர் வரை நீளமுள்ளன. விரிந்த நிலையில் இறக்கைகளின் நுனி இடைவெளி 10 மில்லிமீட்டர் வரை இருக்கும். இலைகளின் அடிப்பரப்பில் கூர்ந்து கவனித்தால் பெண் பூச்சிகள் பளபளப்பான வெண்ணிற முட்டைகளை இட்டிருப்பது கண்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு பெண் பூச்சியும் சுமார் 200 முட்டைகள் வரை இடுகிறது. பொறித்து வெளிவந்த உடனேயே புழுக்கள் இலைகளை துளைத்து உண்ண தொடங்குகின்றன. இப்படி துளைக்கப்பட்ட இலைப்பரப்புகள் திட்டு திட்டாக பழுப்பு நிறமடைவதன் மூலம் இப்புழுக்கள் பயிரில் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்புழுக்களால் ஏற்படும் துவாரங்கள் 1 மில்லிமீட்டர் வரை ஆழமுள்ளன. இத்துவாரங்களை திறந்தால் உள்ளே புழுக்கள் இருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். புழுக்கள் வளர வளர துவாரங்களும் பெரிதாகிவிடுகின்றன. துவாரங்கள் மேலும் விரிவடைய வழியில்லாத போது புழுக்கள் துவாரங்களை விட்டு வெளிவந்து அடுத்தடுத்த இலைகளை ஒன்று சேர்த்து கூடுபோல் இணைத்து இக்கூட்டினுள்ளிருந்து கொண்டு இலைகளை உண்ணுகின்றன. கூட்டுப்புழு பருவம் இவ்வித கூட்டுக்குள்ளேயே நிகழ்கிறது. இந்த நிலக்கடலை சுருள் பூச்சி புழுக்களால் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலக்கடலை வயல் தூரத்திலிருந்து பார்த்தால் காய்ந்து கருகிவிட்டது போன்று தோற்றமளிக்கும். சில சமயங்களில் இப்புழுக்கள் வயலை முற்றிலும் சேதப்படுத்திவிடும். இப்பூச்சி தென்னிந்தியாவில் பயிர் பருவத்தில் 3 முதல் 4 முறை உற்பத்தியாகிறது. பருவமழைக்கு பிறகு நிலவும் வெப்பமான வறண்ட சூழல் இந்த நிலக்கடலை சுருள் பூச்சிகளுக்கு ஏதுவானது. தாய் அந்து பூச்சி இலைகளின் மேற்பரப்பில் முட்டைகளை தனியாக இடுகின்றது. இதிலிருந்து வெளிவரும் சாம்பல் நிற கருந்தலை புழுக்கள் 2-3 இலைகளை ஒன்றாக பிணைத்து இலை திசுக்களுக்கு இடையே ஊடுருவி சென்று உள்ளிருந்து கொண்டு பச்சையத்தை சுரண்டி தின்னும். இப்பூச்சியின் அதிகமான தாக்குதலினால் நிலக்கடலை பயிர் தீந்து போனது போல காணப்படும். இப்பூச்சியின் தாக்குதல் மானாவாரி பயிரில் பெருமளவிலும் இரவி பயிரில் வறண்ட சூழ்நிலையிலும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்துவது எப்படி? மானாவாரி மற்றும் இரவை நிலக்கடலை விதைக்கும் போது ஒரே சமயத்தில் விதைக்க வேண்டும். ஊடு பயிராக தட்டைப்பயிறு அல்லது உளுந்து பயிரை நிலக்கடலையுடன் 1:4 என்ற விகிதத்தில் பயிர் செய்யலாம். கம்பு பயிரையும் நிலக்கடலில் ஊடு பயிராக பயிரிடலாம். பயிர் முளைத்த 10 நாட்களுக்குள் வைக்கோலால் வயலை மூடி வைத்து இப்பூச்சியின் தாக்குதலை குறைக்கலாம். விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி 1 ஹெக்டேருக்கு 5 வீதம் வைத்து தாய் அந்து சுருள் பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். இரவி பயிரில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் பராமரிக்க வேண்டும். இப்பூச்சிகள் அதிகமான நிலக்கடலை வயலில் சலசலப்பு ஏற்பட்டால் இவை கூட்டமாக பறக்கும் இயல்புடையன. இப்படிப்பட்ட நிலை காணப்பட்டாலோ அல்லது இப்புழுக்களால் ஏற்படுத்தப்பட்ட துவாரங்கள் இலைகளில் முதன் முதலாக தென்பட்டாலோ உடனே 1 ஹெக்டேருக்கு டைமீத்தியோயேட் 200 முதல் 250 மில்லி லிட்டர் அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் 150 முதல் 200 மில்லி லிட்டர் மருந்தை உபயோகிக்க வேண்டும். 30 நாட்களுக்கு உட்பட்ட பயிரில் செடிக்கு 5க்கு மேற்பட்ட புழுக்களோ, 50 நாளான பயிரில் செடிக்கு 10 புழுக்களோ, 75 நாளான பயிரில் செடிக்கு 15 புழுக்களோ காணப்பட்டால் இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை தவறாமல் உபயோகிக்க வேண்டும். இப்புழுக்களை கட்டுப்படுத்த இவற்றை கொன்று உண்ணும் மற்ற உயிரினங்களின் பங்கை அறிந்திருப்பது அவசியம். எடுத்துக்காட்டாக 1 மில்லிமீட்டர் நீளமுள்ள வெள்ளை புள்ளிகள் போல் தோற்றமளிக்கும் ஒட்டுண்ணிகள் நிலக்கடலை சுருள் பூச்சி புழுக்கள் மேல் ஒட்டிக்கொண்டு வாழ்கின்றன. 50% மேல் நிலக்கடலை சுருள் பூச்சி புழுக்கள் இவ்வித ஒட்டுண்ணிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் பூச்சி மருந்து உபயோகத்தை தாமதிக்கலாம். ஆயினும் இப்புழு மற்றும் பூச்சிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டும். இந்த பூச்சிகளினுடைய தாக்குதலை சமாளித்து அல்லது எதிர்த்து நல்ல விளைச்சல் தரவல்ல நிலக்கடலை ரகங்கள் நம்மகிட்ட இருக்கு. தேசிய மற்றும் மாநில விவசாய ஆராய்ச்சியாளர்கள் இவ்வித நிலக்கடலை ரகங்களை பயன்படுத்தி இப்பூச்சிகளின் தாக்குதலை சமாளித்து அல்லது எதிர்த்து பயன் தரவல்ல புதிய நிலக்கடலை ரகங்களை மேலும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கிடைக்க செய்வதில் விவசாய ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த சிவப்பு கம்பளிப்புழு, உரோம கம்பளிப்புழு, அம்செக்டா அல்பிஸ்ட்ரைகா அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கடலில் பல வகை உரோம கம்பளிப்புழுக்கள் தாக்குகின்றன. இவற்றில் சிவப்பு உரோம கம்பளிப்புழு, ரெட் ஹேரி கேட்டர்பில்லர்னு சொல்லுவோம், தென்னிந்தியாவிலும் இதே போன்ற மற்றொரு வகை வட மாநிலங்களிலும் காணப்படுகின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன் வரை இவை நிலக்கடலை தாக்கும் பூச்சிகளில் முதலிடம் வைத்து வந்தன. ஆனால் இந்த நிலை மாறி தற்போது இவை சில பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது பெரும் சேதம் விளைவித்து வருகின்றன. இவ்விரு வகை பூச்சிகளும் ஆண்டுக்கு 1 முறை மட்டுமே உற்பத்தியாகின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன், அதாவது ஜூன் மாதத்தில், வெண் பழுப்பு நிற பூச்சிகள் மண்ணில் உள்ள அவற்றின் கூடுகளிலிருந்து வெளிவருகின்றன. முழு வளர்ச்சியடைந்த சிவப்பு கம்பளி பூச்சியின் முன்னிறக்கிகள் பழுப்பு நிறத்திலும் மற்ற வகை கம்பளி பூச்சிகளில் முற்றிலும் வெண்மையாகவும் இருக்கும். இறக்கைகள் நுனி இடைவெளி 40 முதல் 50 மில்லிமீட்டர் இருக்கும். பெண் பூச்சிகள் வந்து 50 முதல் 100 முட்டைகள் கொண்ட திரள்களாக சுமார் 800 முதல் 1000 முட்டைகள் வரை இடுகின்றன. வெளிர் பழிப்பு நிற முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழுக்கள் வளர்ந்தவுடன் நல்ல சிவப்பு நிறத்துக்கு மாறுகின்றன. 5 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும் இக்கம்பளி புழுக்களின் உடல் முழுவதும் உரோமங்கள் இருப்பதால் இவற்றை கண்டுகொள்வது எளிது. இந்த கம்பளி புழுக்கள் ஓய்வில்லாமல் உண்டு தாம் பிறந்த வயலில் மட்டுமல்லாமல் அண்டை வயல்களுக்கும் சென்று நிலக்கடலை இலைகளை தின்று தீர்க்கின்றன. புழு பருவம் 1 மாதம் வரை நீடிக்கும். பின்னர் இவை கூட்டு புழுக்களாக மண்ணில் காலம் கழிக்கும். கூட்டில் வளரும் பூச்சிகள் அடுத்த மழைக்காலம் வரை கூட்டை விட்டு வெளிவராது. இந்த சிகப்பு கம்பளி புழு இளம் பருவத்தில் ரோமங்கள் அற்று சாம்பல் நிறமாக காணப்படும். இலைகளின் அடிபாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி தின்னும். நன்கு வளர்ந்த புழுக்கள் உடல் முழுவதும் சிவப்பு நிற ரோமத்துடன் காணப்படும். இவை இலையின் நடுநரம்பு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு பிற பகுதியை உண்டு மிகுந்த சேதத்தை விளைவிக்கின்றன. மிகவும் பாதிக்கப்பட்ட பயிர் ஆடு மாடு மேய்ந்தது போல காட்சி அளிக்கும். இந்த சிவப்பு கம்பளி புழுவை கட்டுப்படுத்துவது எப்படி? ஒருங்கிணைந்த கட்டுக்கோப்பு முறையில் ஒரு சேர புழுக்களை பொறுக்கி அழிக்க வேண்டும். சொக்கப்பனை வைத்து அந்து பூச்சிகளுடைய நடமாட்டத்தை அறிந்து கொள்ளலாம். இளம் புழுக்களை கட்டுப்படுத்த எண்டோசல்வான் 4% என்ற தூவும் தூளை 1 hectare 25 kg என்ற அளவில் தூவ வேண்டும். வளர்ந்த புழுக்களை கட்டுப்படுத்த 1 hectare எண்டோசல்வான் அல்லது பெனிட்ரோதயான் 750 ml தெளிக்க வேண்டும். NPV வைரஸ் என்ற நச்சுயிரியை 1 hectare 250 புழு சமன் மற்றும் ஒட்டு திரவம் 250 ml என்ற அளவில் கலந்து மாலை நேரத்தில் மட்டும் தெளிக்க வேண்டும். கோடை உழவு செய்து மண்ணில் புதைந்துள்ள கூட்டுப்புழுக்களை வெளிக்கொணர்ந்து சேகரித்து அழிக்கலாம். மலைக்கு பின்னாடி இந்த விளக்கு பொறி அல்லது தீப்பந்தம் வைத்து தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். சோயா மொச்சை, துவரை மற்றும் தட்டைப்பயிர்களை ஊடுபயிராக பயிர் செய்வதன் மூலம் அதில் இடப்படும் முட்டைகளை எளிதில் சேகரித்து அழித்து விடலாம். இந்த பயறு காய்த்துளைப்பான் பச்சை காய்ப்புழுன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் எல்லா இடங்களிலும் காணப்படும் பயறு காய்த்துளைப்பான் பூச்சிகள் தென் மாநிலங்களிலே 7 அல்லது அதற்கு மேற்பட்ட முறைகளும், வட மாநிலங்களிலே 3 முதல் 4 முறைகளும் உற்பத்தி ஆகின்றன. பூச்சிகளினுடைய முன் இறக்கைகள் பழுப்பு நிறத்திலும் இறக்கைகளின் நுனி இடைவெளி 40 mm வரையும் இருக்கும். பெண் பூச்சிகள் வெளிர் மஞ்சள் நிற முட்டைகளை இலை தளிர்கள் மற்றும் பூ மொட்டுகள் மேல் இடுகின்றன. இவற்றின் புழுக்கள் புகையிலை படைப்புழுக்களைப் போன்றே தோற்றமுள்ளவை. ஆனால் வயிற்று பகுதிகளில் கரும்புள்ளிகள் இருக்காது. பெரும்பாலும் கரும்பச்சை பழுப்பு நிறத்துடன் இருக்கும். இப்புழுக்கள் இளம் சிவப்பு, இளம் மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்திலும் காணப்படும். இவை புகையிலை படைப்புகளில் போல் அல்லாமல் இப்புழுக்களால் விளையும் சேதம் புகையிலை படைப்புழு, உரோம கம்பளி புழுக்களைப் போன்றே இருக்கும். ஆனால் பயிறு காய்த்துளைப்பான் புழுக்கள் பொதுவாக பூ மொட்டுக்களையும் பூக்களையும் ரொம்ப விரும்பி உண்ணும். வளர்ந்த புழுக்கள் வந்து மண்ணில கூட்டு புழுக்களாக மாறுகின்றன. இப்புழுக்கள் ஆந்திர மாநில கடலோர பகுதிகள், தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களில் குறிப்பாக இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தும் பகுதிகளிலே மிகுதியாக காணப்படுகின்றன. இப்பகுதிகளின் அருகாமையில் விளையும் பருத்தி பயிரிலிருந்து இப்பூச்சிகள் நிலக்கடலை செடிகளுக்கு பரவி வருகிறது என நம்பப்படுகிறது. இந்த பயறு காய்த்துளைப்பானை கட்டுப்படுத்துவது எப்படி? விளக்கு பொறி மற்றும் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து அந்து பூச்சிகளினுடைய நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்து அழிக்கலாம். இந்த பூச்சிகள் பொருளாதார சேத நிலையை எட்டிய பின்னர் மருந்து தெளிக்க வேண்டும். ஒரே பூச்சி மருந்தினை தொடர்ந்து தெளிக்கக்கூடாது. செயற்கை பைரித்ராய்டு வகை மருந்துகளை அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. தவிர்க்க முடியாத நிலையில் 1 தடவை மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது. இந்த பைரித்ராய்டு வகை மருந்துக்கு பின் அங்கக பாஸ்பரஸ் வகை மருந்து தெளித்தல் நல்லது. சரியான நேரத்தில் குறிப்பிட்ட இடைவெளியில் குறிப்பிட்ட அளவு மருந்து மட்டும் தெளித்தல் போதுமானது. இந்த NPV வைரஸ் 250 புழு சமன் அளவுள்ள கலவையை மாலை நேரத்திலே தெளிக்க வேண்டும். 1 hectare ட்ரைக்கோகிராமா 100,000 ஒட்டுண்ணிகள் மற்றும் கிரைசோபா 50,000 இறை விழுங்கி புழுக்கள் விட வேண்டும். எண்டோசல்வான் 750 ml அல்லது குயினைல் பாஸ் 750 ml அல்லது குளோர் பைரி பாஸ் 1250 ml என்ற அளவில் 1 hectare தெளிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த புகையிலை படைப்புழு. புகையிலை படைப்புழுக்கள் தென்மேற்கு பருவமழைக்கு பின், அதாவது அக்டோபர் பிப்ரவரி பயிரிடப்படும் நிலக்கடலை பயிரை அதிகமாக தாக்குகின்றன. இந்த வளர்ந்த பூச்சிகள் வெளிர் பழுப்பு நிறத்திலும் இறக்கைகளின் மேற்புறம் வண்ண புள்ளிகளுடனும் காணப்படுகின்றன. நன்கு விரிந்த நிலையில் இறக்கைகளின் நுனி இடைவெளி 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இவை பொதுவாக இலைகளின் மேற்பரப்பில் 100 கணக்கான முட்டைகளை திரள்களாக இடுகின்றன. 4x7 மில்லிமீட்டர் பரப்பளவு வரை இருக்கும் இம்முட்டை திரள்கள் தாய்ப்பூச்சியை போன்றே பொன் பழுப்பு நிறத்தில் இருக்கும். 2-3 நாட்களில் பொறித்து வெளிவரும் வெளிர்பச்சை நிற இளம் புழுக்கள் உடனடியாக மற்ற செடிகளுக்கும் பரவுகின்றன. வளர்ந்த புழுக்கள் மேற்புறம் கரும்பச்சை அல்லது பழுப்பு நிறமும் அடிப்புறம் வெளிர் நிறமும் முதுகின் பக்கவாட்டில் கரும்புள்ளிகளும் உடலின் பக்கவாட்டில் கோடுகளும் கொண்டிருக்கும். இளம் புழுக்கள் செடிகளில் இருப்பதை அவை உண்ணும்போது இலைகளில் ஏற்படுத்தும் சுரண்டல் அடையாளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். வளர்ந்த புழுக்கள் இரவில் மட்டுமே இலைகளை உண்ணுகின்றன. பகலில் மண்ணில் செடிகள் அருகே வசிக்கும் இவை இலைகளின் பெரும்பகுதியை உண்டு விடுவதால் இவற்றின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கும் போது வயல் முழுவதையும் இலைகள் அற்றதாக செய்துவிடுகின்றன. ஒரு வயலை நாசப்படுத்திய பின் இப்புழுக்கள் படை திரண்டு பக்கத்து வயல்களுக்கு செல்கின்றன. இப்புழுக்களை கட்டுப்படுத்த ஆமணக்கு செடிகளை வயல் வரப்புகளின் ஓரத்தில் வளர்த்து பூச்சிகளை கவரச் செய்து அழிக்கலாம். முட்டை குவியல்கள் மற்றும் இளம் புழுக்களை பொறுக்கி அழித்து விடலாம். ஹெக்டருக்கு 5 என்ற அளவில் இனக்கவர்ச்சி பொறி மற்றும் விளக்கு பொறி வைத்து அந்துப்பூச்சிகளை பிடித்து அழிக்கலாம். புரோடீனியா NPV வைரஸ் ஹெக்டருக்கு 250 புழு சமன் அளவுள்ள கலவையுடன் வெள்ளச்சக்கரை 2.5 கிலோ சேர்த்து 60 லிட்டர் தண்ணீரில் கலந்து மாலை நேரத்திலே தெளிக்கலாம். நச்சு உணவு வைத்து புழுக்களை கவர்ந்து அழிக்க வேண்டும். 1 ஹெக்டருக்கு அரிசி தவிடு 12.5 கிலோ, கார்பரில் மருந்து 1.5 கிலோ, 3 லிட்டர் தண்ணீர் கலந்த கலவையை வயலில் தூவி புழுக்களை கவர்ந்து அழிக்கலாம். நிலக்கடலை முளைத்த 50 நாட்களுக்குள் 25% மேல் இலைகள் உண்ணப்பட்டிருந்தாலோ அல்லது செடிக்கு 1 அல்லது மேற்பட்ட புழுக்கள் காணப்பட்டாலோ 1 ஹெக்டருக்கு எண்டோசல்பான் 350 மில்லிலிட்டர் அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் 300 மில்லிலிட்டர் அல்லது பென்வலரேட் 100 மில்லிலிட்டர் அளவில் உபயோகிக்க வேண்டும். புகையிலை படைப்புழு மற்றும் பயறு காய்த்துளைப்பான் புழுக்களில் இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு இப்புழுக்களின் எதிர்ப்பு திறன் அதிகரித்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இவைகளின் பெரிய புழுக்கள் இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளால் கொல்லப்படுவதில்லை. இப்புழுக்களிடமிருந்து நிலக்கடலையை பாதுகாக்க தொடர் பயிர் கண்காணிப்பு மிகவும் அவசியம். ஆண் பூச்சிகளை கவர வைக்கப்படும் இனக்கவர்ச்சி பொறிகளில் 1 நாளுக்கு 100 பூச்சிகளுக்கு மேல் 1 வாரத்திற்கோ அல்லது புகையிலை படைப்புழு முட்டை திரள்கள் 1க்கு மேல் அடுத்தடுத்த 10 செடிகளில் காணப்பட்டாலோ விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்தை உபயோகிக்க வேண்டும். இது மட்டுமன்றி கிராம அளவில் விவசாயிகள் ஒருங்கிணைந்து பல்வேறு பயிர் பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். பொருத்தமான பயிர்களை ஒரே சமயத்தில் பயிரிடுதல், பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவோடு பயன்படுத்துதல், சரியான தருணத்தில் விதைத்தல் போன்றவை சேதத்தை குறைக்க உதவுகின்றன. தொடர் பயிர் கண்காணிப்பு, இனக்கவர்ச்சி பொறிகள் அமைப்பது போன்றவற்றை விரிவாக்க பணியாளர்களும் அவ்வப்போது உங்களுக்கு எடுத்து கூறுவார்கள். இந்த முறைகளினால் மட்டுமல்லாமல் இயற்கையிலேயே இப்பூச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் உயிரினங்களில் சிலந்திகள், இரட்டைவால் குருவி போன்ற பறவைகள், குளவிகள், வண்டுகள் ஆகியன வருகின்றன. மேலும் ஒட்டுண்ணிகளும் பல வகை நோய்களும் இப்புழு மற்றும் பூச்சிகளின் எண்ணிக்கை பெருகாமல் கட்டுப்படுத்த உதவுகின்றன. அடுத்ததாக இந்த சாம்பல் கூன் வண்டு. இந்த மழைக்கால நிலக்கடலை பயிரில் குறிப்பாக காணப்படும் சாம்பல் நிற கூன் வண்டுகள் இலைகளின் ஓரங்களை கத்தரித்து உண்ணுகின்றன. இவற்றால் ஏற்படும் சேதம் மிக குறைவே ஆகும். இருந்தாலுமே இவை பூக்களையும் உண்ணுவதால் கலப்பு ஒட்டு ரக கடலை உற்பத்தி வயல்களிலே இவை பிரச்சனையை தரலாம். இந்த பூச்சிகள் நம்முடைய வயல்களில் எப்பொழுதும் தீவிர சேதம் விளைவிப்பதில்லை. பல்வேறு வகை பூச்சிகள் நிலக்கடலையிலே செடிகளில் சாறை உறிஞ்சி பிழைக்கின்றன. இவை சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எனப்படுகின்றன. இவற்றுள் ஜாசிட் எனப்படும் தத்து பூச்சிகள், அசுவினிகள், இலைப்பேன்கள் போன்றவை நிலக்கடலை பயிராகும் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. இவற்றால் நேரடியாக விளையும் சேதம் இன்னும் சரிவர மதிப்பிடப்படவில்லை. இப்பூச்சிகளால் ஏற்படும் சேதம் எளிதாக புலப்படுவதால் பல சமயங்களில் சேத அளவு மிகைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அசுவினிகள், இலைப்பேன்கள் போன்றவை வைரஸ் நோய் கிருமிகளை பரப்புவதில் ஆற்றும் பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த அசுவினிகள் இந்தியாவில் எல்லா இடங்களிலும், நிலக்கடலை மட்டுமல்லாமல் மற்ற பல பயிர் வகை பயிர்களிலும் காணப்படுகின்றன. இங்கு இவை உடற்புணர்ச்சி இல்லாமலேயே தோற்றுவிக்கப்படுவதாக அறியப்படுகிறது. ஒவ்வொரு வளர்ச்சியடைந்த அசுவினியும் தன் 5 முதல் 30 நாள் ஆயுளில் 100 குஞ்சுகள் வரை ஈனும். பிறக்கும்போது கரும்பழுப்பு நிறத்திலும் இக்குஞ்சுகள் 10 நாட்களில் பளபளப்பான கருநிற பூச்சிகளாக உருமாறுகின்றன. பொதுவாக அசுவினிகள் இறக்கைகள் அற்றவை. ஆனால் அசுவினி கூட்டத்தில் பூச்சிகளின் எண்ணிக்கை ஒரு அளவை தாண்டினால் சில இறக்கைகளுடன் கூடிய அசுவினிகளும் தோன்றுகின்றன. இவை பறந்து சென்று புதிய சந்ததிகளை தோற்றுவிக்கின்றன. வளர்ச்சியடைந்த பூச்சிகளும் குஞ்சுகளும் நிலக்கடலையில் வளரும் இலை, தண்டு, பூ மற்றும் விழுதுகளில் சாறை உறிஞ்சி வாழ்கின்றன. இதனால் இப்பாகங்களில் வளர்ச்சி குன்றுவதுடன் இயற்கையான தோற்றத்தையும் இழக்கின்றன. அசுவினிகள் தேன் போன்ற ஒரு வித திரவத்தை செடிகள் மேல் சுரக்கின்றன. இந்த திரவம் ஒரு வகை பூஞ்சை காளானால் தாக்கப்பட்டு கருப்பு நிறமடைகிறது. இவ்வாறு மாறிய தேன் திரவம் கரும்பூசணம் என்று அழைக்கப்படுகிறது. முன்பு அசுவினிகள் மழைக்கால பயிரில் மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ரபி பருவத்திலும் பெரும் சேதம் விளைவித்து வருகிறது. இந்த அசுவினிகளுக்கு எதிரான பயிர் பாதுகாப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த 30 நாட்களுக்கு உட்பட்ட நிலக்கடலை பயிரில் எல்லா தளிர்களும் பூ மொட்டுக்களும் அசுவினிகளால் சூழப்பட்டு இவற்றை கொன்று உண்ணும் சிர்ஃபிட் குளவிகள், பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சிகள், கரும்புள்ளி வண்டுகள் போன்றவை இல்லாமல் இருந்தால் வறட்சியான சமயங்களில் மட்டும் ஹெக்டருக்கு டைமீத்தியோட் 200 முதல் 250 மில்லி லிட்டர் பூச்சி மருந்தை உபயோகிக்க வேண்டும். அசுவினியை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு 50,000 கிரைசோபா இறை விழுங்கிகள் என்ற அளவிலே விட வேண்டும். அடுத்ததாக இந்த இலைப்பேன்கள் எனப்படும் சிறிய பூச்சிகள் பூச்சிகளுக்குள்ளும் சுருட்டப்பட்ட இலைகளுக்குள்ளும் வாழ்கின்றன. 2 மில்லிமீட்டர் நீளமே உள்ள இப்பூச்சிகள் வெளிர் நிறத்துடன் மறைந்தும் வாழ்வதால் கண்களுக்கு எளிதில் புலப்படுவதில்லை. இந்த இலைப்பேன்கள் செடிகளில் வளரும் திசுக்களில் முட்டைகளை திணித்து இடுகின்றன. குஞ்சுகள் 4 வடிவ உருமாற்றங்களை கடந்து முழு வளர்ச்சியடைந்த பூச்சிகளாக மாறுகின்றன. சாதகமான சூழ்நிலைகளில் இந்த உருமாற்றம் 15 நாட்களில் நிகழ்கிறது. வளர்ந்த பூச்சிகளின் ஆயுள் 20 நாட்களாகும். பெண் பூச்சிகள் 40 முதல் 50 முட்டைகள் இடுகின்றன. முட்டைகள் ஆண்டு முழுவதும் காணப்பட்டாலும் ரபி பருவத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. இலைப்பேன்கள் நிலக்கடலை தவிர மற்ற பல பயிர்களையும் அண்டி வாழ்கின்றன. குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் அறம் போன்ற வாயினால் இலைகளை சுரண்டி சாறை உறிஞ்சி குடிக்கின்றன. இதன் காரணமாக முதலில் வெள்ளையாக திட்டுத்திட்டாக தோற்றமளிக்கும் இலை பரப்புகள் நாளடைவில் வறண்டு காய்ந்து போன தோற்றத்தை கொடுப்பதுடன் ஒட்டைகள் ஏற்பட்டு கிழிந்தும் போய்விடுகின்றன. இளம் நிலக்கடலை செடிகளில் சேதம் பொதுவாக அதிகமாக காணப்படும். சேதம் அதிகமாயிருக்கும் தருணத்தில், குறிப்பாக இந்த குளிர்கால பயிரில், இலைகள் இவ்வாறு உரு விழப்பதால் செடிகளின் வளர்ச்சி குன்றுகிறது. இவ்வித பாதிப்பினால் ஏற்படும் சேதத்தை கணக்கிட முடியாவிட்டாலும் இதனால் ஏற்படும் இழப்பு அவ்வளவு பெரிதல்ல. ஆயினும் விவசாயிகள் இலைப்பேன்களை கட்டுப்படுத்த இரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக இலைப்பேன்களை விட அதிக சேதம் விளைவிக்கும் மற்ற பூச்சிகள் வயலில் பெருக வாய்ப்புள்ளது. 30 நாட்களுக்கு உட்பட்ட நிலக்கடலை இளந்தளிர்களில் செடிக்கு 5 பூச்சிகள் காணப்பட்டால் டைமித்தியோயிட் ஒரு ஹெக்டேருக்கு 200 முதல் 250 மில்லி லிட்டர் என்ற அளவில் உபயோகிக்க வேண்டும். இதன் பின் இம்மருந்தை உபயோகிக்க தேவையிராது. இரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி முட்டுக்கருகள் வைரஸ் நோயை கட்டுப்படுத்த இயலாது. இலைப்பேன்களால் சேதம் அதிகம் ஏற்படும் பகுதிகளில் இப்பூச்சிகளின் தாக்குதலை சமாளித்து அல்லது எதிர்த்து பலந்தரவல்ல நிலக்கடலை ரகங்களை பயிரிட்டால் முட்டுக்கருகள் நோயிலிருந்து பயிரை பாதுகாக்கலாம். அடுத்ததாக இந்த நிலக்கடலைக்கு பல வழிகளிலே சேதத்தை விளைவிக்கின்ற கரையான்களை பற்றி பார்ப்போம். வேர்களில் துளையிட்டு உள்ளே சென்று வேர்களிலும் தண்டுகளிலும் வசிப்பதால் செடிகள் இறந்து விடுகின்றன. காய்களை துளைத்து பருப்புகளையும் சேதப்படுத்துகின்றன. காய் ஓடுகளில் காணப்படும் நரம்புகளிடையே உள்ள மிருதுவான பகுதிகளை தின்று விடுகின்றன. இதுவே தோட்தழும்பு எனப்படும். இம்மாதிரியான தாக்குதல்களால் விதைகள் பொதுவாக நேரடியாக பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் பாதிப்புக்கு உள்ளான காய்கள் பூஞ்சை காளான் நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. இந்த அறுவடைக்கு பின் நிலக்கடலை விதைகளை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க சிறந்த வழி நிலக்கடலை காய்களை ஓடு நீக்காமல் அப்படியே சேமிப்பு வைப்பதாகும். இந்த ஓடு நீக்கம் செய்யப்படாத நிலக்கடலையை சேதப்படுத்த வல்லது புரூக்கிட்ஸ் எனப்படும் புழு ஒன்றே. நிலக்கடலை பருப்புகளை சேதப்படுத்தும் பூச்சிகளில் முக்கியமானவை 2. அவை நெல் அந்து மற்றும் சிவப்பு மாவு வண்டு. இப்போது சேமிப்பு கிடங்கு பூச்சிகளிலே நிலக்கடலை பயிர் வண்டு முக்கியமானதாகும். நன்கு வளர்ந்த நிலக்கடலை பயிர் வண்டுகள் 4.7 மில்லிமீட்டர் நீளமும் சுமார் 5 மில்லிமீட்டர் அகலமும் உடையதாகவும் பின்னங்கால்கள் பெரியதாகவும் இருக்கும். இவை 1 மில்லிமீட்டர் அளவுள்ள வெளிர்நிற முட்டைகளை கடலைக்காய் ஓடுகள் மேல் ஒட்ட வைத்து இடுகின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் காய்களை துளைத்து உள்ளே சென்று பருப்புகளை உண்ணத் தொடங்குகின்றன. இந்த கட்டத்தில் கூர்ந்து கவனித்தால் ஒழிய சேதத்தை வெளிப்படையாக காண முடியாது. கூட்டுப்புழு பருவத்தையும் காய்களுக்குள்ளேயே முடித்து கொள்ளும் புழுக்கள் பெரிய ஓட்டைகள் போட்டு பூச்சிகளாக காய்களை விட்டு வெளிவந்த பின்தான் இவற்றின் சேதத்தை அறிய முடிகிறது. சில சமயங்களில் முந்தைய தலைமுறை பூச்சிகள் வெளிவந்த ஓட்டைகள் மூலம் வளர்ந்த புழுக்களும் வெளிவருவதுண்டு. இவ்வாறு வெளிவரும் புழுக்கள் பெரும்பாலும் ஒன்று சேர்ந்து மூட்டை அடியில் சென்று கூடுகள் கட்டி கூட்டுப்புழுக்களாய் காலம் கழிக்கும். இப்படி சேதமடைந்த நிலக்கடலை நேரடியாக உண்ணவோ எண்ணெய் உற்பத்தி செய்யவோ ஏற்றது அல்ல. ஏதுவான சூழ்நிலையில் முட்டையிலிருந்து முழு வளர்ச்சியடைந்த புழுக்கள் உருவாக 40 நாட்கள் பிடிக்கும். அடுத்ததாக இந்த சிவப்பு மாவு வண்டு. ஓடு நீக்கம் செய்யப்பட்ட நிலக்கடலை பருப்புகளை சேதப்படுத்தும் பூச்சிகளில் சிவப்பு மாவு வண்டுவும் நெல் அந்தும் முக்கியமானவை. இவற்றுள் நெல் அந்து பூச்சி நிலக்கடலை பருப்புகளை அரித்து மாவாக்குவதுடன் பிசுபிசுப்பான திரி போன்ற கூடுகளை பின்னுகிறது. சிவப்பு மாவு வண்டுகள் இவ்விதம் பின்னுவதில்லை. இந்த காரணங்களினால் இப்பூச்சிகளால் ஏற்படும் சேதங்களை வேறுபடுத்துவது எளிது. இதனை எப்படி கட்டுப்படுத்துவது? சேமிப்பு கிடங்கில் காற்றின் ஈரப்பதம் 5% உள் இருக்கும்படி செய்து நிலக்கடலையை நன்கு காய வைத்த பிறகு சேமித்து வைக்க வேண்டும். நிலக்கடலையை வெயிலில் உலர்த்தி ஓடு நீக்காமல் சேமித்தல் வேண்டும். 40 கிலோ கடலைக்கு 3 கிராம் என்ற அளவில் செல்பாஸ் மாத்திரையை மூட்டையில் இட்டு புகையூட்டம் செய்வதால் காய் முளைப்பு திறன் கெடாமல் பாதுகாக்க முடியும். ஓடு நீக்கம் செய்யப்பட்ட பின் நிலக்கடலை விதைகள் உடைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிளவுபட்ட பருப்புகளை நீண்ட நாட்கள் சேமிக்க கூடாது. இரசாயன மாற்றமடையாத களிமண் தூள் அடங்கிய அட்டாஃபுல்ஜைட் தூளை உபயோகித்தும் பாதுகாக்கலாம். அடுத்ததாக இந்த காய் உறிஞ்சும் நாவாய்ப்பூச்சி. இந்த காய் உறிஞ்சும் நாவாய்ப்பூச்சிகள் இந்தியாவின் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. இவை வயலில் அறுவடை செய்து உலர வைத்த நிலக்கடலை காய்களிலும் சேமித்து வைத்த காய்களிலும் காணப்படுகின்றன. வளர்ந்த பூச்சிகள் கரும்பழுப்பு நிறத்தில் 10 மில்லிமீட்டர் நீளமும் 2 மில்லிமீட்டர் அகலமும் உள்ளன. நிலக்கடலை வயலில் பெண் பூச்சிகள் மண்ணிலோ அறுவடையான செடிகளிலோ முட்டைகளை இடுகின்றன. சேமிப்பு கிடங்கில் முட்டைகளை காய்கள் மேல் அல்லது மூட்டைகள் மேல் இடுகின்றன. நல்ல சிவப்பு நிற அடிவயிற்றுடன் பிறக்கும் குஞ்சுகள் 5 வளர்ச்சி பருவங்களை கடந்து பூச்சியாக முழு வளர்ச்சியடையும் போது கரும்பழுப்பு நிறமடைகின்றன. குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் அறம் போன்ற வாயால் துவாரங்களிட்டு உள்ளே உள்ள பருப்பை உறிஞ்சி உண்ணுகின்றன. இதனால் பருப்புகள் சுருங்கி வற்றி போவதுடன் எண்ணெயில் அமிலத்தன்மை அதிகமாவதால் துர்நாற்றம் வீசுகின்றது. இந்த சேமித்த கடலையை சேதாரப்படுத்தும் பூச்சிகளிடமிருந்து நிலக்கடலையை பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நிலக்கடலையை நன்கு காய வைத்து சேமிப்பு கிடங்கில் காற்றின் ஈரப்பதம் 5% இருக்கும்படி வைத்திருந்தால் இவ்வித சேதம் உண்டாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது எளிதாகும். நிலக்கடலையை வெயிலில் உலர்த்தி ஓடு நீக்காமல் சேமிப்பதன் மூலம் நிலக்கடலை பயிறு வண்டு தவிர மற்ற பூச்சிகளால் சேதமடையாமல் தடுக்கலாம். 40 கிலோகிராம் நிலக்கடலைக்கு 3 கிராம் என்ற அளவில் செல்ஃபாஸ் மாத்திரையை மூட்டையில் இட்டு புகையூட்டம் செய்வதன் மூலம் நிலக்கடலையின் முளைப்பு திறன் கெடாமல் நிலக்கடலை பயிறு வண்டுகளை கட்டுப்படுத்தலாம். ஓடு நீக்கம் செய்யப்பட்டபின் நிலக்கடலையை விதைகள் உடைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிளவுபட்ட பருப்புகளை நீண்ட நாட்கள் சேமிப்பக்கூடாது. ரசாயன மாற்றமடையாத களிமண் தூள் அடங்கிய அட்டாஃபுல்ஜைட் என்ற பவுடரை உபயோகித்து சேமித்த நிலக்கடலையை சேதாரப்படுத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.
100க்கு 100 நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றிய குறிப்புகளை கேட்டீர்கள். இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கினவங்க டாக்டர் ஆர். விஜயராகவன் அவர்கள். நண்பர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தா எங்களுக்கு நீங்க தயங்காம தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் dee@tnau.ac.in. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நண்பர்களே, நமது நிகழ்ச்சிகளை அன்றாடம் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற நமது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் கேட்க வசதியாக நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.